அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி திங்கள் 4 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் 1984 பஞ்சாப் பிரிவினைவாதிகளை ஒடுக்க அமிர்தசரஸ் பொற்கோவில் நடவடிக்கைக்கு இந்தியாவுக்கு பிரிட்டன் ஆலோசனை வழங்கியதா என்பது குறித்த செய்திக்குறிப்பு.
The cabinet secretary found no evidence in the files or from discussion with officials involved that any other form
இந்தியாவில் இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை ஊழல் குறித்த சர்ச்சையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தொலைபேசி உரையாடல்களை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டிருப்பது பற்றிய செய்தி, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைக்கக்கூடாது என்று மத்திய அரசு நிலைப்பாடு எடுத்திருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு, இலங்கை சுதந்திர தின உரையில் மனித உரிமை பிரச்சினையை எழுப்பும் சர்வதேச நாடுகளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விமர்சித்திருப்பது பற்றிய செய்தி,
லங்காவட்ட எரிவ ஜினிவாவளி திகினு உற்சாகரண யுதாபராத சோதனா சாமிய
ஆகியவையும் பின்னர் அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியும் கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன், விமல் சொக்கநாதன்.
பாகிஸ்தானில் பாகிஸ்தானிய தலிபான்களோடு நடத்தப்படவிருந்த பூர்வாங்க பேச்சுக்களில் கலந்து கொள்ள அரசாங்க தரப்பிலிருந்து எவருமே வராததையிட்டு தலிபான்கள் கடுமையாக ஆத்திரம் தெரிவித்திருக்கிறார்கள். விஷயங்களை தாமதிக்கும் அரசின் தந்திரம் இது என்று தலிபான் பிரதிநிதி ஒருவர் குற்றம் சாட்டியதோடு இனிமேல் எதுவுமே நடக்கலாம் என்றும் எச்சரித்திருக்கிறார். தலிபான் தூதுக்குழுவினர் இப்போது தலைநகர் இஸ்லாமாபாத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். அரசுடன் பொய்சவிருக்கும் தலிபான் தூதுக்குழுவில் யார் யாரெல்லாம் உறுப்புரிமை வைக்கிறார்கள் என்று அரசு தரப்பினர் முதலில் கேட்டிருந்தார்கள். ஷரியா சட்டம் நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் தலிபான் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் தலிபான்கள் வற்புறுத்தி வருவதால் இந்த சமரச பேச்சுகளின் எதிர்காலம் பற்றி ஐயுறவு நிலவுகிறது என்று நிருபர்கள் கூறியிருக்கிறார்கள்.
ருவாண்டாவில் 1994 இடம்பெற்ற இனப்படுகொலையில் ஈடுபட்டிருந்தார் எனும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அந்நாட்டின் முன்னாள் புலனாய்வு அதிகாரி ஒருவர் மீதான வழக்கு விசாரணை பாரிஸில் தொடங்கியுள்ளது. ஆனால் தம் மீதான குற்றச்சாட்டுகளை பாஸ்கல் சிம்பி குவாங்கா எனும் அந்த முன்னாள் அதிகாரி மறுத்துள்ளார். ஆனால்
Australia to be pleased, but it's a good sign that finally we have got the first case out of
இந்த வழக்கு விசாரணை தொடங்கியுள்ளது ஒரு நல்ல விஷயம் என்றாலும் இதற்காக ருவாண்டா 20 காத்திருக்க வேண்டியிருந்தது என்று அதன் நீதி அமைச்சர் ஜான்ஸ்டன் புசிங்கே தெரிவித்துள்ளார். இதே இனப்படுகொலை தொடர்பில் பிரெஞ்சு நிர்வாகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வாழ்ந்து வரும் வேறு சில சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் அல்லது நாடு கடத்தப்படுவார்கள் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் ருவாண்டாவின் நீதி அமைச்சர் கூறியுள்ளார்.
சீனாவின் நஞ்சிங் நகரில் 1930 ஆயிரக்கணக்கான சீன மக்கள் ஜப்பானிய துருப்புகளினால் கொன்று குவிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியில் உண்மை எதுவும் இல்லை என்று ஜப்பானின் தேசிய ஒலிபரப்பு நிலையமான NHK மூத்த அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். புகழ்புத்த நாவல் ஆசிரியராகவும் வலதுசாரி தேசியவாதியாகவும் திகழும் நயோக்கி ஹயாகுட்டா என்ற இந்த அதிகாரி மேலும் கருத்து வெளியிடும் போது, இந்த கருத்துக்கள் எல்லாம் சீனாவின் வெறும் பிரச்சாரங்கள் தான் என்றும் ஜப்பானிய சீன நெருக்கடியின் போது இருதரப்பிலுமே கொடூரமான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்றும் விவரித்தார். 1937 டிசம்பர் மாதத்தில் சீன நஞ்சிங் நகரை ஜப்பானிய படைகள் கைப்பற்றிய போது சீன போர் வீரர்கள் பொதுமக்கள் உட்பட சுமார் 3,00,000 பேர் கொல்லப்பட்டார்கள். சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் இந்த நஞ்சிங் விவகாரம் தொடர்ந்தும் உணர்வுபூர்வமானதாக இருந்து வருகிறது.
மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக பில் கேட்ஸ் அறிவித்துள்ளார். எனினும் அவர் உருவாக்கிய அந்த மென்பொருள் நிறுவனத்தின் தொழில்நுட்ப ஆலோசகர் என்னும் பதவியை அவர் ஏற்கின்றார். இதையடுத்து அந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக நாதல்ல சத்யா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் பிறந்த நாதல்ல சத்யா மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் 3rd தலைவராக பொறுப்பேற்கின்றார். ஸ்டீவ் பால்மர் பதவி விலகியதை அடுத்து சத்யா அந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மைக்ரோசாப்டில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சத்யா நிறுவனத்தை தலைமையேற்று நடத்துவதற்கு மிகச்சிறந்தவர், சரியானவர் என்று பில் கேட்ஸ் கூறியுள்ளார்.
உக்ரைன் அரசியல் நெருக்கடிக்கு விரைவில் தீர்வு காணப்படாவிட்டால் உக்ரைன் மீது ஏற்றுமதி தடை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அரசுக்கு அச்சுறுத்தல் விடுக்க வேண்டும் என ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருப்பது தொடர்பாக உக்ரைனில் உள்ள ஜெர்மன் தூதருக்கு உக்ரைன் வெளியுறவு அமைச்சு அழைப்பாணை அனுப்பியிருக்கிறது. ஆத்திரமூட்டும் கருத்துக்களை இனிமேல் தவிர்க்கும்படி ஜெர்மனி வலியுறுத்தப்பட்டதாக உக்ரைன் அரசின் மூத்த அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். தற்போதைய உக்ரைன் அதிபர் விக்டர் யனுகோவிச்சோடு அதிகாரங்களை குறைத்து அதிபர் தேர்தலை விரைவில் நடத்தக்கூடிய பழைய அரசியல் சாசனத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துமாறு உக்ரைன் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன.
அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் கொலை குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஒருவரின் தண்டனையை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைத்து நீதிபதி ஒருவர் இன்று உத்தரவிட்டுள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஒரு இந்தியா தொடர்பான பன்னாட்டு குறிப்பு. இந்தியா 1970களின் பிற்பகுதியிலும் 80களின் முற்பகுதியிலும் எதிர்கொண்ட பஞ்சாப் பிரிவினைவாத பிரச்சினையை அடுத்து 1984 இந்திய ராணுவ படையினர் அமிர்தசரஸ் பொற்கோவில் நடவடிக்கையில் ஈடுபட பிரிட்டிஷ் அரசு ஆலோசனை வழங்கியது என்ற செய்தி குறித்து பிரிட்டிஷ் அரசு விசாரணை ஒன்றை மேற்கொண்டது. இது குறித்து பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் வில்லியம் ஹேக் இன்று தெரிவித்த கருத்துக்களை தொகுத்து தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
30 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவின் அமிர்தசர் நகரில் உள்ள சீக்கியர்களின் மிகவும் புனித தலமான பொற்கோவிலில் பதுங்கியிருந்த சீக்கிய தீவிரவாதிகளை உயிருடன் பிடிக்கவோ அல்லது உடலாக மீட்பதற்கோ இந்திரா காந்தி தலைமையிலான அரசு முன்னெடுத்த நடவடிக்கையில் பிரிட்டனுக்கும் பங்கிருந்தது என்கின்ற தகவல் சில தினங்களுக்கு முன்னர் வெளியான பிறகு தொடர்ந்து சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகின்றது. அப்பொழுது இடம்பெற்ற படுகொலையில் பிரிட்டனுக்கு தொடர்பு இருந்ததா என்பது குறித்து இங்கே பிரிட்டனில் நடைபெற்ற விசாரணையில் அந்த நடவடிக்கைக்கு பிரிட்டன் ஆலோசனை வழங்கியிருந்தது என்று தெரிய வந்துள்ளது. பிரிவினைவாத சீக்கிய தீவிரவாதிகளை களையெடுப்பதற்காக இந்திய பாதுகாப்பு படைகளால் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் 100 கணக்கானவர்கள் உயிரிழந்தார்கள். அந்த சமயத்தில் அவசர உதவி கோரி ஒரு வேண்டுகோள் இந்திய தரப்பிடமிருந்து பிரிட்டனுக்கு விடுக்கப்பட்டது என்று இப்பொழுது பிரிட்டனின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் வில்லியம் ஹேக் நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார்.
The cabinet secretary found no evidence in the files or from discussion with officials involved that any other form of UK military assistance such as equipment or training was given to the Indian authorities.
இந்தியா அரசுக்கு அந்த நடவடிக்கையின் பொழுது எந்த வகையிலும் ராணுவ உதவிகள் வழங்கப்படவில்லை என்பது கோப்புகள் மற்றும் அப்பொழுதிருந்த அதிகாரிகளுடனான உரையாடல்கள் மூலம் தெரிகிறது என்று எமது அமைச்சக செயலாளர் விசாரணையில் கண்டறிந்துள்ளார். பிரிட்டனால் வழங்கப்பட்ட உதவி என்பது முழுவதும் ஆலோசனை எனும் வகையிலேதான் இருந்தது என்றும் எமது அமைச்சரவை செயலாளர் கண்டுபிடித்துள்ளார். அதுவும் மட்டுப்படுத்த அளவிலேயே அது இருந்துள்ளது என்று தெரிவித்த வில்லியம் ஹேக் தமது விசாரணை அறிக்கை எந்த அளவுக்கு பிரிட்டிஷ் ராணுவ ஆலோசனை தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது குறித்தும் ஆராய்ந்தது எனவும் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார்.
After the UK military advisor's visit in February, the Indian Army took over lead responsibility for the operation and the main concept behind the operation changed.
இந்தியா அரசு தாக்குதலை நடத்திய அந்த ஆண்டின் பிப்ரவரி மாதம் பிரிட்டனின் ராணுவ ஆலோசகர் ஒருவர் இந்தியா சென்று வந்த பிறகு இந்திய ராணுவமே அந்த தாக்குதல் நடவடிக்கைக்கான முழு பொறுப்பையும் ஏற்றிருந்தது. எனினும் தாக்குதல் நடவடிக்கையின் முக்கிய திட்ட வடிவமைப்பு மாற்றப்பட்டிருந்தது. 1984 ஜூன் மாதம் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் நடவடிக்கையானது 4 மாதங்களுக்கு முன்னர் அங்கு விஜயம் செய்த எமது ஆலோசகர் அளித்த பரிந்துரைகளிலிருந்து மாறுபட்டிருந்தது என்று எமது அமைச்சரவை செயலாளரின் விசாரணை அறிக்கை கண்டறிந்துள்ளது. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எனும் அந்த நடவடிக்கை முற்றாக தரை வழியாக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். ஆச்சரியம் அளிக்கும் வகையில் ஹெலிகாப்டர் மூலம் தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் எனும் எமது ஆலோசனையிலிருந்து அது மாறுபட்டிருந்தது என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் வெளியுறவு அமைச்சரான வில்லியம் ஹேக். ஆனால் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கைக்கு தலைமை ஏற்றிருந்த ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் KS பிராரோ தனக்கு எந்த ஆலோசனையும் கிடைக்கப்பெறவில்லை என்று பிபிசியிடம் தெரிவித்தார்.
I got no advice, I got no support. If some things went around months earlier or weeks earlier with other agencies, with intelligence agencies, I'm not aware of them.
நான் எந்த ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளவில்லை, எந்த ஆதரவையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த தாக்குதல் நடப்பதற்கு பல மாதங்கள் அல்லது வாரங்களுக்கு முன்னதாக வேறு நிறுவனங்கள் அல்லது புலனாய்வு அமைப்புகளுடன் ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததா என்பது பற்றி எனக்கு தெரியாது. அந்த நடவடிக்கையின் தலைமை பொறுப்பு என்னிடம் வழங்கப்பட்டதிலிருந்து அதை முழுமையாக திட்டமிட்டு நிறைவேற்றியது நான் தான் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும் என்றார் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கையை தலைமையேற்று நடத்திய ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் கே எஸ் பிரார்.
செய்தியை வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். பிற இந்திய செய்திகளுக்கு செல்லும் முன் ஒரு இலங்கை குறிப்பு. இன்று இலங்கையின் சுதந்திர தினம். 66வது சுதந்திர தின உரையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ போரின் இறுதிக்கட்டத்தில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்து சுயாதீன விசாரணை கோரும் சர்வதேச சமூகத்தை விமர்சித்திருக்கிறார். இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து எம்முடைய செய்தியாளர் உதயகுமார்.
ஜெனிவாவில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை மீது மனித உரிமைகள் தொடர்பில் குற்றச்சாட்டுக்கள் முன்வைப்பது பெரும் அநீதி என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று கேகாலை நகரில் நடைபெற்ற 66வது சுதந்திர தின பிரதான வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மார்ச் மாதம் ஜெனிவாவில் நடைபெறவுள்ள மனித உரிமை பேரவையில் இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மற்றும் பிற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் அமெரிக்கா சர்வதேச விசாரணைக்கான தீர்மானம் ஒன்றை முன்மொழிய இருப்பதாக கூறப்படுகின்றது. இதன் பின்னணியிலே அவரது இந்த கருத்துக்கள் வெளியாகி இருந்தது.
இன்று
எமக்கு எதிராக ஜெனிவாவிலே கொண்டு வருவதற்கு முயற்சிக்கப்படுகின்ற யுத்த குற்றச்சாட்டுக்கள் சமாதானத்தை விரும்பாதவர்களின் செயற்பாடுதான். நாட்டில் பிரிவினைவாதத்திற்காக அரசியல் நிகழ்ச்சி நிரலை வைத்துக் கொண்டு இருப்பவர்கள் வழங்குகின்ற தகவல்களின் பிரகாரம் ஜெனிவா மனித உரிமை குற்றச்சாட்டுக்களை எம் மீது சார்த்துவது பாரியதொரு அநீதியாகும். வடக்கில் சுதந்திரத்தை அனுபவிக்கின்ற மக்களை மீண்டும் கேடயங்களாக்குவதற்கு சில மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகள் முயற்சி எடுக்கின்றன என்பதை வடபகுதி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களை காப்பாற்றுவதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்கும் என்று சொல்லிக் கொண்டுதான் நாடுகள் மீது கை வைப்பார்கள். எமது தமிழ் மக்களுக்கு நாம் சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தது வேறொரு நாட்டின் அடிமைகளாகவோ அல்லது கேடயங்களாகவோ வாழ்வதற்கு அல்ல, நியாயமான மனித உரிமைகளை அனுபவித்து இந்த நாட்டில் சுதந்திரமாக வாழ்வதற்கு தான்
என்றும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. ஜனாதிபதியின் இந்த கருத்து குறித்து பிபிசி தமிழோசையுடன் பேசிய மனித உரிமைகள் செயற்பாட்டாளரான எஸ் பாலகிருஷ்ணன்,
நிச்சயம் அந்த கருத்து உடன்பட முடியாது. ஏனென்றால் தவறு இழைக்கப்படவில்லை என்று இவர்கள் கூறுகின்றார்கள். தவறு இழைக்கப்பட்டது என்று யுத்த களத்திலே இருந்த மக்கள் கூறுகின்றார்கள். அவர் சார்பாக பிரதிநிதிகள் கூறுகின்ற பொழுது இலங்கையிலேயே மாறுபட்ட கருத்துக்கள் நிலவி வருகின்றன. ஆகவே யுத்த களத்திலே குற்றம் இழைக்கப்பட்டதா இல்லையா என்பதை கண்டறிவதற்கு ஒரு பகிரங்கத்தன்மையான அனைத்து தரப்பு உள்வாங்கப்பட்ட சர்வதேச தராதரங்களுடான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதிலே எந்த விதமான முரண்பாடும் எனக்கு இல்லை. அப்படியான ஒரு விசாரணையை இவர்கள் நடத்தியிருப்பார்களே ஆனால் இன்று ஐக்கிய நாடுகள் சபையாலேயோ ஐக்கிய அமெரிக்க ராஜ்யத்துக்கோ எந்த விதமான அவகாசம் கிடைத்திருக்காது இப்படியான தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு. இவர்கள்ட்ட தவறின் விளைவுதான ஒழிய அது வெளியாட்களின் சதி என்பது முற்றுமுழுவாக நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து
என்றும் தனது கருத்தை வெளியிட்டார் மனித உரிமைகள் செயற்பாட்டாளரான எஸ் பாலகிருஷ்ணன்.
செய்தியை வழங்கியவர் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். இனி இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் பெரும் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்திய இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை விவகாரத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அந்த காலகட்டத்தில் தமிழக உளவுத்துறை உயர் அதிகாரி ஒருவருடன் நடத்தியதாக கூறப்படும் உரையாடல்களை ஆம் ஆத்மி கட்சியின் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வெளியிட்டார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் ஊழல் நடைபெற்றதாக கூறப்படும் விவகாரத்தில் கனிமொழி மீதான குற்றச்சாட்டுகளை உறுதி செய்யும் ஆதாரங்கள் என கூறி ஒளிப்பதிவு நாடாக்களை ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்களில் ஒருவரான வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இன்று புதுடெல்லியில் வெளியிட்டார். ஆம் ஆத்மி கட்சி சார்பில் புதுடெல்லியில் நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது வெளியிடப்பட்ட இந்த சில தொலைபேசி உரையாடல் ஒளிப்பதிவில் திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி மற்றும் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சிக் காலத்தில் உளவுத்துறை தலைவராக இருந்த ஜாஃபர் சேட் ஆகியோருக்கு இடையேயான உரையாடல்கள் என கூறப்படும் மேலும் கலைஞர் தொலைக்காட்சியின் முன்னாள் இயக்குநர் சரத்குமார் ரெட்டி, திமுக தலைவர் கருணாநிதியின் உதவியாளர் சண்முகநாதன் ஆகியோர் தொலைபேசியில் பேசியதாக கூறப்படும் உரையாடல்களை காட்டும் பதிவுகள் உட்பட பல பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் ஊழல் நடைபெற்றதாக கூறப்படும் விவகாரத்தில் நீதிமன்ற விசாரணையின் போது ஸ்வான் டெலிகாம் நிறுவனம் கலைஞர் தொலைக்காட்சிக்கு 200 கோடி ரூபாய் வரை நிதி வழங்கியுள்ளது தொடர்பாக சிபிஐ எழுப்பிய சர்ச்சைக்கு கலைஞர் தொலைக்காட்சி தரப்பு மறுப்பு தெரிவித்தது. அதோடு அந்த பணம் லஞ்சமாக பெறப்பட்டது இல்லை என்றும் கடன் தொகையாக பெறப்பட்டதாகவும் கூறி அதற்கு தேவையான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. இந்த இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் ஊழல் நடைபெற்றதாக கூறி ஏற்கனவே பிரசாந்த் பூஷனும் பொதுநலன் மனுவை தாக்கல் செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் வாதி பிரதிவாதங்கள் முடிந்து குறுக்கு விசாரணை நடைபெற்று வரும் இந்த சூழ்நிலையில் இந்த ஒளிநாடா பதிவுகள் மூலம் வழக்கில் நீதி கிடைக்க வழிவகை செய்ய முடியும் என பிரசாந்த் பூஷன் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து அவர் தொடர்ந்து பேசுகையில், இந்த ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டு அதன் மீதான விசாரணையை தொடங்க கோரிக்கை மனு தாக்கல் செய்யப்படும் என்றார். நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது வெளியிடப்பட்டுள்ள இந்த தொலைபேசி உரையாடல் ஒளிப்பதிவு நாடாக்களின் நம்பகத்தன்மை குறித்து அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவை நீதிமன்றத்தில் தகுந்த முறையில் நிரூபிக்கப்படும் எனவும் பதிலளித்தார்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார், இந்திய கண்ணோட்டம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகள் மூவருக்கும் விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைக்க போடப்பட்ட கருணை மனு மீது அரசு முடிவெடுக்க கால தாமதமானதால் இதை காரணமாக வைத்து அவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை குறைக்கப்பட வேண்டும் என்ற வாதத்தை மத்திய அரசு எதிர்த்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட மூவரின் கருணை மனு மீது முடிவெடுக்க தாமதம் ஏற்பட்டதை காரணம் காட்டி தண்டனையை ரத்து செய்ய கோருவதற்கு மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கருணை மனு மீது அரசு முடிவெடுக்க கால தாமதம் ஏற்பட்டதை காரணம் காட்டி சமீபத்தில் இந்திய உச்சநீதிமன்றம் சந்தன கடத்தல் வீரப்பன் கூட்டாளிகள் நால்வர் உட்பட 15 பேரின் மரண தண்டனையை ரத்து செய்ததால் அது ஆயுள் தண்டனையாக குறைந்தது. இதையடுத்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளன் ஆகிய மூவருக்கும் விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைத்து ஆயுள் தண்டனையாக மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தொடுக்கப்பட்டது. இவர்களின் கருணை மனு மீது முடிவெடுக்க இந்திய அரசு சுமார் 11 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டதால் அவர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலை காரணம் காட்டி தொடுக்கப்பட்ட இந்த மனுவின் மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர்கள் ராம்ஜித் மலானி மற்றும் யோக்முக் சௌத்ரி ஆகியோர் வாதாடினர். இன்று மத்திய அரசு தரப்பில் தனது வாதங்களை முன்வைத்த அரசு வழக்கறிஞர் வாகன்வதி, ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற இதுபோன்ற கருணை மனுக்கள் மீதான வழக்குகளில் முடிவினை எடுக்க காலதாமதம் ஏற்பட்டதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டாலும் இந்த வழக்கில் இறுதி முடிவினை எடுக்க தாமதம் ஏற்பட்டதற்கான காரணத்திற்கு மத்திய அரசால் விளக்கம் அளிக்க இயலும் என்பதால் மரண தண்டனையை ரத்து செய்ய கோருவதை ஏற்க முடியாது என்றார். அதேபோல் மற்ற வழக்குகள் போல் இல்லாமல் இது தேச துரோகம் விளைவித்த பயங்கரவாத செயல் என்பதாலும் இந்த கோரிக்கையை ஏற்கக்கூடாது என்றார் வழக்கறிஞர் வாகன்வதி. இன்று ஒத்திவைக்கப்பட்ட இந்த வழக்கிற்கான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வீரப்பன் கூட்டாளிகளின் கருணை மனு மீது அரசு முடிவெடுக்க காலதாமதம் ஏற்பட்டதைப் போலவே முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலும் கருணை மனு மீது முடிவெடுக்க தாமதம் ஏற்பட்டிருந்தாலும் எந்த அடிப்படையில் இந்த வழக்கை மத்திய அரசு எதிர்க்கின்றது என்றும் இந்த இரண்டு வழக்குகளுக்கும் என்ன வேறுபாடு என்றும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான சுதா ராமலிங்கத்தை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் பெருசா வித்தியாசமே கிடையாது. அது இது வந்து அதை விட கூட பழமையான வழக்கு. இதுல வந்துட்டு அதுலயும் கூட நிச்சயமா வந்து அரசு வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காது. அதனுடைய வாதங்கள் என்ன சொன்னாங்க, வாத பிரதிவாதங்கள் நம்ம பார்க்கல. அதை நிச்சயமாக வந்து அரசு ஒவ்வொரு மனுவிலையும் வந்து அந்த மனுவுக்கு எதிர்ப்பாக நம்ம அவர்களுடைய குரலை எழுப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த மனுவை பொறுத்த வரைக்கும் இது வந்து நிச்சயமா கிட்டத்தட்ட எவ்வளவு 20 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு இல்லையா. 20 வருஷமாக வந்து தூங்கிட்டு இருந்துட்டு இப்ப வந்து எந்திரிக்கிறேன்னு சொன்னா சரியே இல்லை. அது வந்து மற்ற வழக்குகள் எப்படி போச்சுதோ அதே மாதிரிதான் இதையும் வந்துட்டு இந்த கருணை மனு இவ்வளவு வருஷமாக பெண்டிங்கா இருந்ததுனா காரணத்தை காமித்தைக்கு வந்து அவங்களை வந்து தூக்கு தண்டையிலிருந்து விடுவிக்கலாம்.
இப்போ இரண்டு வழக்குகளுக்கும் எந்த பாகுபாடும் இல்லை. மேலும் வீரப்பன் வழக்கை விட ராஜீவ்காந்தி கொலை வழக்கு இன்னும் பழைய வழக்கு என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் அரசாங்கம் தரப்பில் இந்த வழக்கு, அதாவது ராஜீவ்காந்தி கொலை வழக்கு, தேச துரோக வழக்கு என்று வாதாடப்படுகின்றது.
சுப்ரீம் கோர்ட் வந்து தடாவிலேயே அதை வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க. இட் இஸ் நாட் ஈவன் அ டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படின்னுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி தேச துரோக வழக்காக நாம் பார்க்க முடியாது
என்றார் சுதா ராமலிங்கம்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இனி ஒரு பன்னாட்டு குறிப்பு. லைஃப் ஆஃப் பை என்ற திரைப்படம் பார்த்திருப்பீர்கள் சிலர். இந்த படத்தில் நடுக்கடலில் கப்பல் மூழ்கி புலி ஒன்றுடன் 1000 மைல்கள் ஒரு படகில் பயணித்த சிறுவன் பற்றிய கதை அது. வாழ்க்கை சில சமயம் புனை கதையை பிரதிபலிக்கும் என்பார்கள். அதுபோல ஒரு சம்பவத்தில் 13 காலம் நடுக்கடலில் திக்கு தெரியாமல் தத்தளித்து உயிர் தப்பிய எல் சால்வடோர் நாட்டுக்காரர் ஒருவர் இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் கரை ஒதுங்கியிருக்கிறார். இது குறித்த ஒரு மேலதிக தகவல்களுடனான குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சோக்கநாதன்.
2012 டிசம்பர் மாத பிற்பகுதியில்
37 வயது மீனவரான ஹோசே சல்வடோர் அல்வரங்கா 13 வயது பையன் சீகுவல்லை துணைக்கு அழைத்துக் கொண்டு சுறா மீன் பிடிப்பதற்காக தனது 22 அடி கண்ணாடி இழை படகிலே கிளம்பினார். ஆனால் படகு பழுதாகி கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டது. உலகின் மிகப்பெரும் மாகடலான பசிபிக் கடலின் கிழக்கில் உள்ள மெக்சிகோவில் இழுத்துச் செல்லப்பட்ட இந்த படகு கடலின் மேற்கில் உள்ள மார்ஷல் தீவுகள் அருகே கரை ஒதுங்க அல்வரங்கோ உயிரோடு காப்பாற்றப்பட்டிருக்கிறார். ஒரு சில மாதங்களிலேயே தன்னோடு இருந்த பையன் பட்டினியால் உயிரிழந்து விட்டதாக அவர் கூறுகிறார். சூரியன் அவித்து நாட்களை தான் ஆரம்பத்திலே கணக்கிட்டு வந்தாலும் காலம் செல்ல செல்ல வாரங்கள் மாதங்கள் எல்லாம் நினைவிலிருந்து மங்கிவிட்டதாக அவர் கூறுகிறார். தனது படகுக்கே வரும் கடல் ஆமைகளை பிடித்து அவற்றின் இரத்தத்தை குடித்தும் ஆடும் படகிலே எழுந்து நின்று அருகே வரும் கடல் ஆலா பறவைகளை பிடித்து அவற்றின் இறைச்சியை பச்சையாக உண்டும் தன்னுடையிருந்த உபகரணங்களை வைத்து மீன்களை பிடித்து அவற்றை பச்சையாக உண்டும் தான் வாழ்ந்து வந்ததாக அல்வரங்கா தெரிவித்திருக்கிறார். மழை பெய்யும் காலத்தில் படகு கூட்டுக்குள் தேங்கும் மழை நீரை தான் குடித்து வந்தாலும் மழை பெய்யாத ஒரு 3 மாத காலம் தனது சிறுநீரையே தான் குடித்து வாழ்ந்ததுதான் அளவுக்கு அதிகமான சிரமமாக இருந்ததென்றும் இவர் குறிப்பிட்டார். பச்சை இறைச்சியை உட்கொள்ள முடியாமல் தன்னோடு வந்த பையன் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறந்துவிட மிகுந்த மன கஷ்டத்தோடு அவனுடைய உடலை தான் கடலில் போட்டுவிட்டதை கூறி அவர் மனம் வருந்தினார். பல சமயங்களில் தனக்கு தற்கொலை உணர்வு ஏற்பட்டது என்றும் ஆனாலும் உயிரை மாய்த்துக் கொள்வதில் இருந்த பயம் காரணமாகவும் இறைவன் மீது தனக்கிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை காரணமாகவும் தான் உயிரை விடவில்லை என்றும் அல்வரங்கா கூறினார். இவான் அட்டோல் என்ற பவளப்பாறை தீவொன்றில் படகு கரை ஒதுங்க அருகிலிருந்த வீடென்று நோக்கிச் சென்று அல்வரங்கா உதவி கேட்டு குரல் எழுப்பியிருக்கிறார். இழைத்து அழுக்கேறி போய் சடைமுடியும் கந்தலுமாய் கிழிந்த கோவணத்தோடு நின்ற அல்வரங்காவுக்கு மார்ஷல் தீவு வாசிகள் இளநீர் கொடுத்து உபச்சரித்திருக்கிறார்கள். தனது ஊரின் பேரே மறந்து போகும் அளவுக்கு இவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருந்ததென்று இவரை காப்பாற்றியவர்கள் கூறுகிறார்கள். அல்வரங்காவை சில நாட்கள் பராமரித்து உடல்நிலையை தேற்றி மார்ஷல் தீவுகளின் தலைநகரமான மஜூரோவுக்கு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஸ்பானிய மொழி மட்டுமே பேசக்கூடிய அல்வரங்கா சொன்ன விவரங்களை மஜூரோவில் உள்ள அமெரிக்க தூதர் விளங்கிக் கொண்டு தகவல் சேகரித்திருக்கிறார். தனது மகன் உயிரோடு இருப்பதை அறிந்து எல் சல்வடோரில் உள்ள அல்வரங்காவின் பெற்றோர் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். மகன் வீடு திரும்ப வேண்டும் என்று அவர்கள் ஆசையோடு காத்திருக்கிறார்கள். தனது பெற்றோரையும் தனது 5 வயது மகளையும் காண அல்வரங்காவுக்கு பெரும் ஆவல் ஏற்பட்டிருக்கிறது. பிலிப்பீன்ஸில் உள்ள மெக்சிகோ தூதரகத்தார் அல்வரங்கா ஊர் திரும்புவதற்கான எல்லா செலவுகளையும் ஏற்க முன்வந்திருக்கிறார்கள். எல் சல்வடோர் அதிகாரிகள் மெக்சிகோ அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு அல்வரங்காவை சொந்த நாட்டுக்கு அழைத்து வரவும் முயற்சிகளை செய்து வருகிறார்கள். அல்வரங்காவைப் போலவே 2006 ஆண்டிலும் கூட மெக்சிகோவிலிருந்து கிளம்பிய 3 மீனவர்கள் 9 மாதங்கள் கடலில் தத்தளித்த நிலையில் இதே மார்ஷல் தீவுகளில் கரை ஒதுங்கியிருந்தார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
செய்தி குறிப்பை வழங்கியவர் விமல் சொக்கநாதன். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் எல் ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் கடல் அலை போல புற்றுநோய் உலகெங்கும் பரவி வருவதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்திருப்பது குறித்த செய்தியை பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் 14 மில்லியன் மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாகவும் ஆனால் இந்த எண்ணிக்கை 2035 வாக்கில் 24 மில்லியனாக உயரும் என்றும் இந்த நிறுவனம் கூறுகிறது. உலகை பாதிக்கும் புற்றுநோயிலிருந்து கிட்டத்தட்ட பாதி அளவை வருமுன் தடுக்க முடியும் என்று கூறும் உலக சுகாதார நிறுவனம் உடல் பருமன், மது அருந்துதல் மற்றும் புகைப்பிடித்தல் ஆகியவற்றை சமாளிக்க புதிய முயற்சிகள் வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது. புற்றுநோய் மருத்துவத்திற்கான செலவு கட்டுப்பாட்டை மீறி அதிகரிப்பதாக உலக சுகாதார நிறுவனத்தின் சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்திருக்கிறது. புற்றுநோய் பரவுவதால் ஏற்படும் மேலதிக செலவு வளர்ந்து வரும் நாடுகளினாலேயே சமாளிக்க வேண்டி இருக்கும் என்றும் அது எதிர்வு கூறியிருக்கிறது. 2014 ஆண்டுக்கான புற்றுநோய் குறித்த அறிக்கையை வெளியிட்டிருக்கும் உலக சுகாதார நிறுவனம் தடுக்கப்படக்கூடிய புற்றுநோய் காரணிகளாக புகைப்பிடித்தல், கிருமித்தொற்று, மது அருந்துதல், உடல் பருமன் மற்றும் உடற்பயிற்சி செய்யாமல் இருத்தல், சூரிய ஒளி மற்றும் மருத்துவ ஸ்கேன்களால் ஏற்படும் கதிரியக்க பாதிப்பு, காற்று மாசு மற்றும் பிற சுற்றுச்சூழல் காரணிகள், தாய்மை பேறு தாமதமாவது, குழந்தைகள் அதிகம் பெறாமல் தவிர்ப்பது, தாய்ப்பால் தராமல் இருப்பது என்று முக்கிய காரணிகளை பட்டியலிட்டிருக்கிறது. பெரும்பாலான நாடுகளில் மார்பக புற்றுநோய்தான் பெண்கள் மத்தியில் புற்றுநோய் தோன்றுவதற்கு மிக பொதுவான காரணமாக இருக்கிறது. ஆனால் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் பெண்களுக்கு அதிகம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயே காணப்படுகிறது. புற்றுநோய்க்கும் மது அருந்துவதற்கும் இடையிலான தொடர்பை பற்றி கூறும் இந்த அறிக்கையை தயாரித்தவர்களில் ஒருவரான ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் பெர்னார்ட் ஸ்டூவர்ட் மனித நடத்தை தான் பல வகையான புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்று கூறுகிறார். மிக அதிகமாக உடலை பழுப்பாக்கிக் கொள்ள சூரிய குளியலில் ஈடுபடுவது, மது அருந்துவது போன்ற பழக்கங்களை தவிர்ப்பதன் மூலம் புற்றுநோய் கணிசமாக தவிர்க்கப்பட முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மது தாராளமாக கிடைப்பதை கடினமாக்குவது, மது பாட்டில்களில் லேபிள்கள் ஒட்டுவதில் கவனம் செலுத்துவது, மதுவை விற்பதில் உள்ள விளம்பர முறைகள் மற்றும் மதுவின் விலை போன்றவைகளை பற்றி நாம் விவாதிக்க வேண்டும் என்றும் ஸ்டூவர்ட் தெரிவித்திருக்கிறார். அதேபோல விலைகளை உயர்த்துவது, விளம்பரங்களை கட்டுப்படுத்துவது போன்ற கடுமையான வழிகள் மூலம் மது மற்றும் சர்க்கரை உட்கொள்ளுதலை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அந்தந்த நாட்டின் அரசாங்கங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சி அமைப்பு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அடுத்து லித்தியம் பேட்டரிஸ் என்று பொதுவான பெயரில் அழைக்கப்படும் பேட்டரிகள் பற்றிய செய்தி ஒன்று. இன்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும் 24 மணி நேரமும் நம்முடனே வைத்திருக்கும் கை கடிகாரங்கள், செல்லிடப்பேசிகள், கேமராக்கள், மடிக்கணினிகள், டேப்லெட்ஸ் எனப்படும் தொடுதிரை கணினிகள், இ ரீடர்கள் என்று பல வகையான மின்னணு உபகரணங்கள் செயற்படுவதற்கு தேவைப்படும் சக்தியை வழங்குபவை லித்தியம் பேட்டரிகள். இந்த லித்தியம் பேட்டரிகள் இல்லாவிட்டால் இந்த மின்னணு உபகரணங்கள் எதுவுமே செயல்பட முடியாது. இப்படி இன்றைய மின்னணுமயமான நம் வாழ்வில் அத்தியாவசியமான லித்தியம் பேட்டரிகள் விமான பயணத்தில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் அதிகரித்து வருவதாக தற்பொழுது அச்சங்கள் எழுந்திருக்கின்றன. காரணம், தரம் குறைந்த லித்தியம் பேட்டரிகள் அதிகபட்ச உயரமான வானில் பறக்கும்பொழுதோ, அல்லது உலோகங்களுடன் நேரடி தொடர்பு ஏற்படும் பொழுதோ, அல்லது தேவைக்கு அதிகமாக சூடாகும் பொழுதோ இந்த லித்தியம் பேட்டரிகள் எரிந்து வெடித்து சிதறும் ஆபத்திருப்பதால், அத்தகைய ஒரு வெடி விபத்து விமானம் வானில் பறக்கும்பொழுது நடந்தால் அதன் விளைவாக விமான விபத்து ஏற்பட்டு பெரும் உயிர்ச்சேதம் ஏற்படும் என்கிற அச்சங்கள் தற்பொழுது அதிகரித்திருக்கின்றன. காரணம், இப்படியான தரக்குறைவான லித்தியம் பேட்டரிகள் தீப்பற்றிய உலோகங்களுடன் நேரடி தொடர்பு ஏற்பட்ட போது பேட்டரியும் அந்த உலோகமும் இரண்டுமே உருகிய சம்பவங்கள் சில அமெரிக்க விமான நிலையங்களில் சமீபத்தில் தொடர்ந்து நடந்திருக்கின்றன. இத்தகைய சம்பவங்கள் தரக்குறைவான லித்தியம் பேட்டரிகளின் ஆபத்தை தெளிவாக விமான போக்குவரத்து துறைக்கு உணர்த்தியிருப்பதாக அமெரிக்காவின் விமான சேவைகளை ஒருங்கிணைக்கும் ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் எச்சரித்திருக்கிறது. அளவில் மிகச்சிறியதாக இருக்கும் இந்த லித்தியம் பேட்டரிகள் வெடித்து சிதறினால் அதன் மூலம் என்ன சேதங்கள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இங்கே பிரிட்டனில் இருக்கும் இதற்கான பிரத்யேக சோதனை கூடத்திற்கு பிபிசி செய்தியாளர் சென்றிருந்தார். கேமராவில் இருக்கும் ஒரு தீப்பெட்டி அளவிலான பேட்டரி வெடித்து சிதறிய பொழுது 5 மீட்டர் சுற்றளவுக்கு அதன் அதிர்வலைகள் பரவி சேதத்தை ஏற்படுத்தியதை அவர் அங்கே நேரில் கண்டார். தரக்குறைவான லித்தியம் பேட்டரிகள் விமானங்களிலும் விமான நிலையங்களிலும் சூடு அதிகமாகி உருகுவது அல்லது வெடிப்பதுமான சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் உலகு தழுவிய அளவில் வான் பயணத்தின் பொழுது இந்த லித்தியம் பேட்டரிகளால் ஆபத்து உருவாகாமல் இருக்கவும், ஒருவேளை விமானத்தில் லித்தியம் பேட்டரிகள் உருகத் துவங்கினால் அதை எப்படி உடனடியாக தடுப்பது என்பது குறித்தும் விமான பணியாளர்கள் மற்றும் விமான நிலைய பணியாளர்களுக்கு கூடுதல் பயிற்சி அளிக்கவும் தற்பொழுது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. பயணிகளுக்கும் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியிலும் விமான சேவை நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. இதற்கான முதலாவது தற்காப்பு என்பது லித்தியம் பேட்டரிகளை வாங்கும் பொழுது தரமான, நன்கு அறியப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து அவற்றை வாங்க வேண்டும் என்கிறார்கள் பாதுகாப்பு நிபுணர்கள். விலை மலிவாக கிடைக்கிறது என்பதற்காக தரக்குறைவான லித்தியம் பேட்டரிகள் வாங்க வேண்டாம் என்பது இவர்களின் யோசனை. லித்தியம் பேட்டரிகளை உலோகங்களுடன் உரசாமல் தனியாக வைத்துக் கொண்டு செல்வது இரண்டாவது தற்காப்பு செயல். மூன்றாவதாக, லித்தியம் பேட்டரிகளை தனியாக கொண்டு செல்லும் பொழுது அவற்றை பிளாஸ்டிக் பைகளால் சுற்றி கொண்டு செல்லவும். இறுதியாக, விமானத்தில் செல்லும்பொழுது இந்த லித்தியம் பேட்டரிகளை எந்த காரணத்திற்கொண்டும் செக் இன் பேகேஜ் எனப்படும் விமானத்தின் சரக்கு பகுதியில் அனுப்பும் பைகள் அல்லது சூட்கேஸ்களில் அனுப்பாதீர்கள். அவற்றை ஹேண்ட் லக்கேஜ் எனப்படும் உங்களுடன் கைகளில் கொண்டு செல்லும் கைப்பைகளிலேயே எடுத்துச் செல்லுங்கள் என்பவை இந்த பாதுகாப்பு நிபுணர்கள் சொல்லும் சில முன் யோசனைகள்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் எல்.ஆர். ஜெகதீசன். இனி நிகழ்ச்சி நிறைவு செய்யும் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
ருவாண்டாவில் 1994 இடம்பெற்ற இனப்படுகொலையில் ஈடுபட்டிருந்தார் எனும் குற்றச்சாட்டு தொடர்பில் அந்நாட்டின் முன்னாள் புலனாய்வு அதிகாரி ஒருவர் மீது பாரிஸில் விசாரணைகள் தொடங்கியுள்ளன. மைக்ரோசாப்ட் அதிபர் பொறுப்பிலிருந்து பில் கேட்ஸ் விலகியுள்ளார்.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.